السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله مولانا العظيم. وحينما أراد النبي صلى الله عليه وسلم أن يهاجر من مكة قال مخاطبا: يا مكة، إنك لأحب البلاد إلي ولولا أهلك أخرجوني ما خرج. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், சர்வ வல்லமை படைத்த அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர், எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபிஉ தாபிஈன்கள், மற்றும் இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகத்திலே வளர்ப்பதற்காக யாரெல்லாம் பல்வேறுபட்ட தியாகங்களை செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையிலே இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்குவா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாம் மிக முக்கியமான ஒரு கிழமையிலே, ஒரு வாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். எமது இஸ்லாமிய கலண்டரினுடைய ஒரு வருடம் பூர்த்தியாகி அடுத்த புதிய வருடம் ஆரம்பமாகின்ற ஒரு மிக முக்கியமான காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்தோடு 1434 ஹிஜ்ரத்துடைய வருஷம் முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம், அடுத்த கிழமை 1435 இஸ்லாமிய கலண்டரினுடைய வருடம் ஆரம்பமாகிறது. ஹிஜ்ரத்துடைய கலண்டர், ஹிஜ்ரி கலண்டர் அதனுடைய இன்னொரு வருஷத்தை ஆரம்பிக்கிறது. இப்படியான சந்தர்ப்பத்திலே அருமை சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வருடம் இஸ்லாமிய கலண்டரிலே கழிந்து விட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு புதிய வருஷத்தை இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆரம்பிக்க இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இஸ்லாமிய கலண்டருடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் இதற்கு ஹிஜ்ரத் கலண்டர் என்று சொல்லுகிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வது முஸ்லீம்கள் என்ற வகையிலே கடமையாக இருக்கிறது. முஸ்லீம்களுக்கென்ற ஒரு தனியான கலாச்சாரம் இருக்கிறது, அவர்களுக்கென்ற தனியான ஒரு பண்பாடு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. அந்த வகையில் தான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து வந்து 16 வருஷங்கள் கழிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய கிலாபத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லீம்களுக்கென்று ஒரு தனியான கலண்டர் அவசியப்படுகிறது. அது மற்ற சமூகத்தவர்களுடைய கலண்டரை விடவும் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். எனவே முஸ்லீம்களாகிய நாம் இந்த ஹிஜ்ரத் எனப்படக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எமது கலண்டரை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் சொல்கிறார்கள். அங்கிருந்த பல்வேறு பட்ட சஹாபாக்கள் வித்தியாசமான பல மஷூராக்களை சொன்ன பொழுதிலும் கூட இறுதியாக ஹலீஃபா உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மஷூரா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு முஸ்லிம்களுடைய கலண்டர் ஆரம்பிக்கப்பட வேண்டும், கணிக்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம் சமூகம் ஏகோபித்த ஒரு கருத்தை எடுத்துக்கொள்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை நாம் அனைவரும் ஹிஜ்ரி 1435 வரைக்கும் இந்த 1435 வருஷங்களாக நாங்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கலண்டரை கணித்து வருகிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது முஸ்லிம்களுடைய ஒரு தனித்துவமான ஒரு கலண்டர். இதனை பற்றி நாங்கள் எந்த அளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இந்துக்களை எடுத்துக்கொண்டால், தமிழர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் தை, மாசி, பங்குனி என்று தங்களுடைய கலண்டரை வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்று தங்களுடைய மாதங்களுக்கு பெயரை வைத்திருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களாகிய நாம் இந்த ஆங்கில கலண்டரை விடவும், இந்துக்களுடைய கலண்டரை விடவும், ஏனைய சமுதாயத்துடைய கலண்டரை விடவும் வித்தியாசமான ஒரு தனித்துவமான கலண்டரை கொண்டவர்களாக இருக்கிறோம். ரமலான் என்று சொல்லுகிறோம், ஷாபான் என்று சொல்லுகிறோம், ஷவ்வால் என்று சொல்லுகிறோம், துல்கஅதா, ரஜப் என்றெல்லாம் நாங்கள் பெயரை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோமே, இது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அரபு மாதங்களுடைய பெயர்களாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வானங்களை பூமியை படைத்த நாளிலேயே அல்லாஹு தஆலா மாதங்களை 12 அமைத்து விட்டான் என்று. யௌம கலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை பூமியை படைத்த நாளிலேயே மாதங்கள் 12 என்று அமைத்தது மாத்திரமல்ல, அந்த 12 மாதங்களுக்குள் 4 மாதங்களை அஷ்ஹுருல் ஹுரும் எனப்படக்கூடிய யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்களாகவும் ஆக்கியிருப்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய கலண்டருடைய இந்த அரபு மாதங்களை பற்றி நாங்கள் எமது சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? அது எப்படித்தான் போனாலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, அன்றாட நடவடிக்கைகளிலே எந்த அளவு தூரம் இந்த கலண்டரை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்பது ஒரு கடமையாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக இந்த கலண்டரை நாங்கள் எடுத்துக்கொண்டால், சந்திர கலண்டரை விடவும் சூரிய கலண்டருடைய நாட்கள் சுமார் 10.5 குறைவாக இருக்கிறது. சூரிய ஓட்டத்தை வைத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று கணிக்கிறார்களே, நாங்கள் அப்படி அல்ல. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர் என்று கணிக்கக்கூடிய இந்த அரபு மாதங்களுடைய இந்த கலண்டர் இருக்கிறது, இது ஆங்கில கலண்டரை விடவும் சுமார் 10.5 குறைவானதாக இருக்கிறது. அவர்களுடைய ஒரு வருஷத்தை விடவும் எங்களுடைய ஒரு வருஷம் சுமார் 10.5 குறைவானதாக இருக்கிறது. இதனை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும், இதனை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். எங்களுடைய தனித்துவமான ஒரு கலண்டர். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இது இப்படி இருக்க ஏன் ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எத்தனையோ வரலாற்றிலே சம்பவங்கள் நடந்தும் கூட அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்கு ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் எமது கலண்டர் அமைய வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள் என்ற ஒரு அடிப்படையான கேள்வி எங்களுக்கு எழக்கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் இந்த உலகத்திற்கு ஜனனமான அந்த தினம் மௌலிதின் நபி என்று நாங்கள் சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஒரு நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். அவர்கள் வஃபாத்தான நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள். பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், ஹந்தக் யுத்தம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட யுத்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அவற்றினுடைய நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். ஏன், ஹுதைபியா உடன்படிக்கை இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அது மட்டுமல்ல, மக்காவினுடைய வெற்றி, ஹிஜ்ரி 8வது வருஷம் சாத்தியமாகியது. காபிர்களுடைய கோட்டையை முஸ்லீம்கள் கைப்பற்றினார்கள். அப்படியான அந்த ஃபத்ஹ் மக்கா எனப்படக்கூடிய அந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியமான ஒரு நாள். இந்த நாட்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெற்ற நாள், பத்ர் யுத்தம் நடைபெற்ற நாள், இப்படி இப்படியாக எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்றிருந்தும் கூட இவற்றையெல்லாம் அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய கலண்டரை கணிக்க கூடாது. இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இடம் பெயர்ந்திருக்கிறார்களே, ஒரு நாட்டை துறந்து இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட அந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றிலே மறுமை நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு குறிக்கோளை அடிப்படையாக கொண்டுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த முடிவுக்கு வந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படியாக இருந்தால் சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றிலே எவ்வளவு தூரம் முக்கியமானது என்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எவ்வளவு சிறப்பாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், அதனை நாங்கள் எந்த அளவு தூரம் நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1435 என்று சொல்லி ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்படுத்தி எமது வருஷ கலண்டரை நாங்கள் நாமமிட்டுக் கொண்டிருக்கிறோமே, இந்த ஹிஜ்ரத் என்றால் என்ன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வளவு தூரம் முக்கியத்துவமான ஒரு சம்பவமாக அந்த ஹிஜ்ரத்தினுடைய நிகழ்ச்சி எப்படி அமைகிறது? அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்கா பகுதியிலே சுமார் 13 வருஷங்கள் மேற்கொண்டார்கள். அங்கு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வது தொடர்ந்தும் பாதுகாப்பாக இருக்கவில்லை. இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு அவர்கள் மாத்திரமல்ல தங்களுடைய சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு மதீனா என்ற பாதுகாப்பான அந்த பிரதேசத்துக்கு செல்கிறார்கள். அதனுக்குத்தான் நாங்கள் ஹிஜ்ரத் என்று நாங்கள் சொல்கிறோம். அங்கு சென்று சுமார் 10 வருஷங்கள் வாழுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் வஃபாத் அடைகிறார்கள். சுமார் 23 வருஷ வரலாற்றிலே சுமார் இடை நடுவிலே இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் அந்த ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை, இஸ்லாமிய வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்ச்சி, அது வரலாற்றையே மாற்றி அமைத்த ஒரு நிகழ்ச்சி என்று சஹாபாக்கள் கருதினார்கள். எனவே அந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் எமது கலண்டர் அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அவ்வாறு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி செய்யப்பட்ட அந்த ஹிஜ்ரத் இருக்கிறது. அது வெறுமனே ஒரு குழுவினர் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு சென்ற ஒரு சாதாரணமான பயணம் அல்ல. அது ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சி, மகத்தான ஒரு அத்தியாயம், ஒரு சாப்டராக அமைகிறது இஸ்லாமிக் ஹிஸ்டரியில, ஒரு முக்கியமான சாப்டர். அதனை யாரும் மறுக்க முடியாது. முஸ்லிம்கள் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். மக்காவிலே மிகவும் கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கொலை செய்யப்பட்டார்கள். சுடு மணலிலே கிடத்தி துன்புறுத்தப்பட்டார்கள். தான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு கூட பயப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளால் துரத்தப்பட்டார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே காபத்துல்லாவிலே அவர்களுடைய திருமேனியிலே ஒட்டகையின் குடல்கள் போடப்பட்டன. இப்படியான சந்தர்ப்பத்திலே அவர்கள் யோசிக்கிறார்கள், இந்த பிரதேசத்தை விடவும் சிறப்பான ஒரு பிரதேசம் உலகத்திலே இருக்க முடியுமா என்று தேடுகிறார்கள். தாயிபுக்கு போய் பார்க்கிறார்கள். அங்கும் கல்லடிபட்டு கொண்டுதான் திரும்ப வேண்டிய ஒரு துர்பாசியமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு பிறகு தன்னுடைய சஹாபாக்கள் சுமார் 80 பேரை அபிசீனியாவுக்காக வேண்டி அனுப்புகிறார்கள். அங்கிருக்கின்ற அந்த மன்னன் நஜாஷ் மன்னன் அவர்களுக்கு புகலிடம் கொடுக்கின்றான். ஆனாலும் அந்த பூமியிலும் இஸ்லாத்தை ஒரு சமூகமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கவில்லை. தற்காலிகமான ஒரு நிவாரணத்துக்காக வேண்டி சஹாபாக்களை அங்கு அனுப்பினார்களே தவிர அங்கு ஹிஜ்ரத்தை உத்தியோகபூர்வமாக செய்வதற்கான ஒரு சூழ்நிலை காணப்படவில்லை. இப்படியான சந்தர்ப்பத்திலே தான் உங்களுக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் ரகசியமாக தன்னுடைய சஹாபாக்களோடு மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே தான் மதீனாவிலிருந்து அவுஸ் ஹஸ்ரஜ் எனப்படக்கூடிய 2 கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மக்காவுக்கு வருகிறார்கள். ஏன் வருகிறார்கள்? அரபிகள் வழக்கமாக அந்த காலத்திலும் ஹஜ்ஜி கிரியைகளை தங்களுடைய இஷ்டம் போல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்படியான ஒரு ஹஜ்ஜி கடமையை அல்லது ஹஜ்ஜி கிரியையை நிறைவேற்றுவதற்காக ஜாஹிலியா காலத்திலே அவர்களில் சிலர் மக்காவுக்கு வருகிறார்கள். எங்கிருந்து வருகிறார்கள்? மதீனாவிலிருந்து வருகிறார்கள். அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கபா எனப்படக்கூடிய ஒரு இடத்திலே ரகசியமான ஒரு சந்திப்பை மேற்கொள்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எட்டி வைக்கிறார்கள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு போன சந்தர்ப்பத்திலே அவர்களோடு முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலாஹு என்ற மிகவும் சிறந்த ஒரு தாயியை அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் சென்று அந்த சஹாபாக்களோடு சென்று மதீனாவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் மிகவும் வேகமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு வீடாக முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலாஹு அவர்கள் தட்டி அந்த மக்களை இஸ்லாத்தின் பால் அழைக்கிறார்கள். அடுத்த வருஷம் மக்காவுக்கு இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி வருகின்றவர்களுடைய தொகை அதிகரிக்கிறது. சுமார் 72 பேர் வருகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு தஆலாஹு அவருடைய பிரச்சாரம் வெற்றி அளிக்கிறது அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக. அங்கு அக்கபா எனப்படக்கூடிய ஒரு இடத்திலே மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 72 பேரை சந்திக்கிறார்கள். அவர்களோடு பையத்து செய்கிறார்கள். அந்த வந்தவர்கள் அனைவரும் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்ய மாட்டோம், களவெடுக்க மாட்டோம், வட்டி எடுக்க மாட்டோம், குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம், இப்படிப்பட்ட பாதகமான செயல்களில் எல்லாம் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அந்த மதீனாவிலிருந்து வந்த அந்த அவுஸ் ஹஸ்ரத் கோத்திரத்தவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் மதீனாவுக்கு வரப்போகிறேன், என்னை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எப்படி உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் நீங்கள் பாதுகாப்பீர்களோ அப்படி என்னை நீங்கள் பாதுகாப்பதாக வாக்குறுதி தந்தால் நான் உங்களுடைய நாட்டுக்கு உங்களுடைய பிரதேசத்துக்கு வருவேன் என்று சொல்கிறார். அந்த வகையில் அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகிறது. கையை பிடித்து அவர்கள் அவர்களோடு உடன்படிக்கை செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அடுத்த வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அதாவது நுபுவத்தின் 13வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் மிகவும் ரகசியமாக மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி பிரயாணமாகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, பலஹீனமாக இருந்த முஸ்லீம்கள் பலசாலியாக மாறுகிறார்கள். தனிப்பட்ட முறையில் இருந்த முஸ்லீம்கள் ஒரு அரசாங்கத்தை மதீனாவிலே அமைக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு சமுதாய அமைப்பு உருவாகிறது. பலவீனமான ஒரு நிலை, மிகவும் இக்கட்டான ஒரு நிலை அல்லாஹு தஆலா இப்போது இந்த சஹாபாக்களுக்கு சொல்லுகின்றான், நீங்கள் கட்டாயமாக இந்த ஹிஜ்ரத்தை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வஹாஜரு வஜஹது பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ். யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்தார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய சொத்து செல்வங்களின் மூலமாகவும் உயிர்களின் மூலமாகவும் அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே ஜிஹாது செய்கிறார்களோ அவர்களும் அவர்களுக்கு யாரெல்லாம் புகலிடம் கொடுத்தார்களோ மதீனாவில் இருந்து கொண்டு அவர்களும் பரஸ்பரம் நண்பர்களாக பரஸ்பரம் விசுவாசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். பஅதுஹும் அவுலியாஉ பஅத். ஆனால் யாரெல்லாம் ஈமான் கொண்டு விட்டும் கூட மக்காவிலே ஹிஜ்ரத் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய நேசம் நெருக்கம் இருக்க மாட்டாது என்று அல்லாஹு தஆலா மிகவும் கடுமையாக சொல்லுகிறான். மக்காவிலே இருக்க வேண்டாம், நீங்கள் மதீனாவுக்கு செல்லுங்கள். அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று திருத்தி அவர்களோடு அவர்களுடைய அந்த நிலைப்பாடுகளை பலப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா கடுமையாக கட்டளையிடுகின்றான். சஹாபாக்கள் அந்த பிரதேசத்தை விட்டும் மிகவும் சூட்சுமமாக ரகசியமாக இடம்பெயர்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் இந்த ஹிஜ்ரத்துடைய சம்பவம். எல்லா சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே அனுப்பிவிட்டு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மாத்திரம் நின்று விடுகிறார்கள். இந்த நேரத்திலே அந்த கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் அமைய போகிறது என்று குரைஷி காபிர்கள் யாருக்குமே தெரியாது. அந்த தகவலை தனக்குள் மாத்திரம் ரகசியமாக வைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், 2 ஒட்டகைகளை நீங்கள் தயார் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வருகிறதோ அந்த நேரம் வரும் வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருப்போம் என்று அந்த தகவலை ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, குரைஷி காபிர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் அகப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை கொலை செய்வதற்கான ரகசியமான திட்டமிடலை தங்களுடைய சபைகளிலே மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த தகவல் அல்லாஹு தஆலாவால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜாக்கிரதையாக நடந்து கொள்கிறார்கள். கண்மூடித்தனமாக நடக்கவில்லை. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய உதவி இருக்கிறது, அவர்களை அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். அப்படி இருந்தும் உலகத்திலே சபபுகளை எடுக்க வேண்டுமே என்ற காரணத்தினால் அவர்கள் நேரம் வரும் வரைக்கும், அவகாசம் வரும் வரைக்கும் திட்டமிடலோடு நோக்கத்தோடு ஹிஜ்ரத்தை சற்று பிற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அவர்களுக்கு கட்டளை வருகிறது. அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு அறிவிக்கிறார்கள், இரண்டு ஒட்டகைகளை எடுத்துக் கொண்டு வரும்படி சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. மிகவும் கவனமாக திட்டமிட்ட அடிப்படையிலே எப்படி முஸ்லிம்கள் செயல்பட வேண்டும் என்பதற்கான சிறந்த முன்மாதிரியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் அமைகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் மிக கவனமாக திட்டமிடுகிறார்கள். இரண்டு ஒட்டகைகளை தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். அங்கு குகையிலே சென்று சுமார் 3 நாட்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். நான் அல்லாஹு தஆலாவுடைய நபிதானே, எனக்கு எப்படியும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர்கள் தங்களுடைய கைகள் இரண்டையும் விரித்துக் கொண்டு காவிர்களுக்கு முன்னால் போய் நிற்கவில்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நிச்சயமாக நபிக்கு இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் உம்மத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல பார்க்கிறார்கள். உம்மத்துக்களே, நீங்களும் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் நீங்களும் திட்டமிட வேண்டும், நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிரிகள் மிகவும் சூட்சுமமாக செயல்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்மூடித்தனமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று உம்மத்துக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்துல்லா இப்னு உரைக்கத் எனப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரைத்தான் தனக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அவர்கள் நியமிக்கிறார்கள். நம்பிக்கை நாணயமான முஸ்லிம் அல்லாதவர்களை கூட எமது உதவிக்காக வேண்டி நாங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியை அதன் மூலமாக கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்துல்லா இப்னு அபிபக்கர் எனப்படக்கூடிய தன்னுடைய தோழர் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா எனப்படக்கூடிய அந்த இளம் சஹாபியை தான் அவர்கள் நியமிக்கிறார்கள். குறைஷி காபிர்கள் தனக்கு எதிராக எப்படியான திட்டங்களை தீட்டுகிறார்கள் என்ற செய்தியை மிகவும் கவனமாக அறிந்து வருவதற்கு அவர் என்ன செய்வார்? மக்காவிலே சென்று குறைஷி காபிர்களுடைய சபைகளை பக்கத்தில் நின்று கொண்டு அவர்கள் எப்படியான திட்டங்களை இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக தீட்டுகிறார்கள், எப்படியான நகர்வுகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று அவர் பார்த்துவிட்டு குகைக்கு வந்து இந்த 3 நாட்கள் குகையிலே தங்கி இருக்கின்ற அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கின்ற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் சொல்லுவார். பாருங்கள், எதிரிகளுடைய நடமாட்டங்களை, அவர்களுடைய சதி திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு எவ்வளவு அழகான ஒரு திட்டமிடலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்திருக்கும். அல்லாஹு தஆலாவிடத்திலே அவர்கள் சொல்லி இருக்கலாம், எப்படியான திட்டமிடல் இருக்கிறது என்று ரப்பே எனக்கு சொல்லு என்று சொல்லி இருக்கலாம். அல்லாஹு தஆலா சொல்லி இருப்பான். அப்படி இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார்கள். நீங்களும் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய இடங்களிலே இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய பாடத்தை சொல்லி தருகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஆமீர் இப்னு ஃபுஹைரா எனப்படக்கூடிய ஒரு அடிமையை அவர்கள் தனக்கு உணவு கொண்டு வருவதற்கும் பாலை எடுத்து வருவதற்கும் அவர்கள் நியமிக்கிறார்கள். மாத்திரமல்ல, அந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா எனப்படக்கூடிய அந்த அடிமை தன்னுடைய அதாவது ஆட்டு மந்தைகளை அவர் மேய்த்து கொண்டிருப்பார். காலையிலும் மேய்த்து கொண்டிருப்பார், மாலையிலும் மேய்த்து கொண்டிருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த மணலிலே அந்த பாலைவனத்திலே நடந்து வந்த பாத சுவடுகளை அழிப்பதற்காக அந்த ஆமீர் இப்னு ஃபுஹைரா தன்னுடைய இந்த மந்தைகளை பயன்படுத்தினார் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். எவ்வளவு அருமையான திட்டமிடல் என்று பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை எவ்வளவு கடுமையாக திட்டமிட்டார்கள் என்று பாருங்கள். இந்த திட்டமிடல் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் எல்லா சஹாபாக்களையும் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அனுப்பி விட்டார்கள். ஒரு முஸ்லிம் தலைவர் எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாக கோழைகளாக இருக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள்? தப்பி தப்பி தங்களுடைய தங்களை பின்பற்றக்கூடியவர்களை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் அவர்கள் முதலிலே தப்பி ஓடி விடுவார்கள். அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் என்ன பாடுபடட்டாலும் பரவாயில்லை என்ற உணர்வோடு அவர்கள் இருப்பார்கள். ஆனால் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி சஹாபி அங்கிருந்து போகும் வரையும் பார்த்து கொண்டிருந்து விட்டு கடைசியாக அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்ற அந்த சம்பவம் எங்களுக்கு எவ்வளவு பெரிய படிப்பனையாக இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, மிக கவனமாக அந்த பாதையை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். வழக்கமாக சுமார் 200 மைல்கள் தூரம் கொண்ட மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரத்தை வழக்கமாக மக்கள் எந்த பாதையை பயன்படுத்தி கடப்பார்களோ அந்த பாதையை பயன்படுத்தி அவர்கள் கடக்கவில்லை. வித்தியாசமான ஒரு பாதையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதிலிருந்து அவர்களுடைய திட்டமிடலின் ஆழத்தை, அதனுடைய சிறப்பை நாங்கள் சிறப்பாக புரிந்து கொள்கிறோம் சகோதரர்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு படிப்பினை தான் இந்த ஹிஜ்ரத். மிகவும் கவனமாக திட்டமிடப்பட்டது மாத்திரமல்ல, இந்த ஹிஜ்ரத் என்ற இந்த முக்கியமான சம்பவம் அளப்பரிய தியாகங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. சஹாபாக்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றது எல்லா சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டல்ல, உறவினர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போகவில்லை. அவர்கள் உழைத்த அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டுத்தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போவதாக இருந்தால் போகலாம் என்று காவர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். எனவே அவர்கள் உடுத்த உடுப்போடு உழைத்த அனைத்து பொருட்களையும் விட்டுவிட்ட நிலையில் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனார்கள். எந்த விதமான கவர்ச்சியும் இருக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் உங்களுக்கு பணம் தருவேன் என்று, நீங்கள் வந்தால் உங்களை எல்லாம் பிராந்திய கவர்னர்களாக நியமிப்பேன் என்று சொல்லவில்லை. ஈமானை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு, கொள்கையை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக சுத்தமான ஈமானோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு இஸ்லாமிய சமூக அமைப்பொன்றை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற உன்னதமான அந்த லட்சியத்தோடு தான் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். ஆண்கள் மாத்திரமா, பெண்களும் கூட அவ்வாறு ஹிஜ்ரத் செய்தார்கள். ஒரு பெண்மணியினுடைய சம்பவம் அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் கர்ப்பவதியாக இருக்கிறார்கள். ஹிஜ்ரத் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர்களை காவிர்கள் துரத்துகிறார்கள். அவர்கள் ஒரு கல்லிலே விழுகிறார்கள். அவர்களுடைய வயிற்றிலே இருந்த குழந்தை அங்கு குறை பிரசவமாக வெளியேறி இறந்து விடுகிறது. அந்த அளவு தூரம் பயங்கரமான சோதனைகளை எதிர்கொண்டுதான் சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். பஞ்சனை மெத்தையில் அவர்கள் படுக்கவில்லை. அவர்கள் குளிரூட்டப்பட்ட வாகனங்களிலே மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி போகவில்லை. அவர்கள் ரகசியமாக, கள்ளத்தனமாக எதிரிகளுடைய கண்ணிலே அகப்பட்டு விடக் கூடாது என்று தங்களுடைய ஈமானை மாத்திரம் கையில் பிடித்துக் கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். இந்த தியாகங்கள் எல்லாம் இந்த புதிய ஹிஜ்ரி வருஷம் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே எமது மனக்கண் முன் வர வேண்டும். சஹாபாக்கள் இரத்தம் சிந்தி சொத்துக்களை இழந்து தங்களுடைய உறவினர்களை எல்லாம் பறிகொடுத்த நிலையில் தான் மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி சென்றார்களே தவிர, அவர்கள் ஈமானை மாத்திரம்தான் சொத்துக்களாக எடுத்துக்கொண்டு போனார்களே தவிர அவர்களுக்கு எந்த விதமான கவர்ச்சியும் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள். இந்த பெரும் படிப்பினை இரண்டாவதாக எங்களுக்கு வர வேண்டும். ஹிஜ்ரத்தை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற பொழுது முதலாவது படிப்பினை திட்டமிட வேண்டும் எமது வாழ்க்கையிலே என்ற அந்த படிப்பினை, இரண்டாவது படிப்பினை இந்த ஹிஜ்ரத் என்பது மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அளப்பரிய தியாகங்களுக்கு மத்தியிலே மேற்கொள்ளப்பட்டது. நாம் மிகவும் லாபகமாக, மிகவும் சிறப்பாக இப்போது முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்றால் அவர்கள் அந்த தியாகத்தை செய்ததனால் தான் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம். எனவே அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று சொல்ல வேண்டும். அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்ல வேண்டும். ரதியல்லாஹு அன்ஹும் என்று வாய் திறந்து நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எமது மூதாதையர்கள் எமக்காக வேண்டி இஸ்லாத்தை இவ்வாறு ஒரு அரும்பெரும் சொத்தாக தந்துவிட்டு போனவர்கள். நாம் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த இஸ்லாத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்கள் மேற்கொண்ட அந்த தியாக பயணம் காரணமாக அமைந்தது. எனவே உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய கலண்டர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னதிலே எவ்வளவு பெரிய ஆழம், எவ்வளவு பெரிய கருத்து இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இஸ்லாமிய வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக அமைகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி என்ன நடைபெறுகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இந்த மக்காவிலிருந்து வந்த ஏழை முஹாஜிர்களையும் இந்த மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரிங்கள் எனப்படக்கூடிய அந்த உத்தமர்கள் எப்படி வரவேற்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கொள்கைக்காக வேண்டி இடம்பெயர்ந்த முஸ்லீம்களை, கொள்கையை வாழ வைப்பதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அந்த முஸ்லீம்களை அவர்கள் எப்படி வரவேற்றார்கள்? இன்முகத்தோடு வரவேற்றார்கள். மாத்திரமல்ல, தங்களுடைய சொத்துக்களில் கூட பங்கு கொடுப்பதற்கு தயாராகினார்கள். தியாகத்தின் உச்ச கட்டம், அப்படியான ஒரு தியாகத்திற்கு நிகரான ஒரு கட்டம் இருக்கவே முடியாது. அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, يقسم بيننا وبين اخواننا المجاهدين الارض نصفين. يا رسول الله, நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த நிலங்களை, இந்த சொத்துக்களை எல்லாம் எங்களுக்கு அரைவாசி, எங்களை தேடி வந்த இந்த முஹாஜிர்களுக்கு அரைவாசி என்று பிரித்து கொடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிறார்கள். அந்த ஈமானுடைய தரஜாவை பாருங்கள், இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய அந்த ஆழத்தை பாருங்கள். இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு உழைத்த அந்த செல்வம், அது எமக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல, எமது கொள்கை வழி சகோதரர்களுக்கும் இது சொந்தமானது என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமை சகோதரர்களே, இந்த குத்துபாவை தொடர்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலை சொல்ல வேண்டி இருக்கிறது. மேல் மாடிகளிலே இருந்து கொண்டிருக்கின்ற சில சகோதரர்கள் கையடைக்க தொலைபேசிகளை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பதாகவும் பராக்கிலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் இந்த நிர்வாகத்திற்கு செய்திகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. புனிதமான அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து கொண்டிருக்கிறோம், இபாதத்தை செய்ய வந்திருக்கிறோம், குளிக்க போய் சேறு பூசி கொள்ளக் கூடாது, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமும் மலக்குகள் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சக்கீனா இறங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த உண்மையை மனதிலே கொள்ள வேண்டும். இது கேளிக்கைக்குரிய இடமல்ல, கூத்துக்குரிய இடமல்ல. அல்லாஹு தஆலா எமக்கு நன்மை தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் நாங்கள் எமது முழு சிந்தனையையும் இந்த குத்துபா பிரசங்கத்துக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். எனவே கனிவாக கேட்டுக்கொள்கிறோம், இந்த பள்ளி வாயிலுடைய புனிதத்துவத்தை பேணி மேலே இருக்கின்றவர்கள் அல்லது ஆங்காங்கே தொலைபேசிகளை கையிலே வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருப்பவர்கள் அவற்றை முழுமையாக செயலிழக்க செய்துவிட்டு இந்த மஸ்ஜிதிலே தொடர்ந்தும் இழத்திக்காப்புடைய நீயத்தோடு இருக்கும்படி பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹிஜ்ரத் தரக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை சகோதரத்துவம். அன்பால் கட்டுண்டவர்களாக சஹாபாக்கள் மாறினார்கள். கொள்கையை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வந்த அந்த சஹாபாக்கள் ஏழை முஹாஜிர்களை அவர்கள் எப்படி அரவணைக்கிறார்கள்? தங்களுடைய சொத்திலிருந்து அரைவாசியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அவர்களாக முன்வந்து சொல்லுகிறார்கள். அந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய நிலத்தை அரைவாசியாக பிரித்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய அறுவடையை நீங்கள் அரைவாசியாக பிரித்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலே நாம் அதனை ஏற்றுக்கொண்டோம் என்றும் அந்த அன்சாரிங்கள் மதீனத்து தோழர்கள் சொன்னதாக நாங்கள் வரலாற்றிலே பதிந்திருப்பதை பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த நேரத்திலே அவர்களை புகழ்ந்து அல்லாஹு தாலா பின்வரும் குர்ஆனுடைய வசனத்தையும் இறக்கி வைக்கிறான். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யாரெல்லாம் மதீனாவிலே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அன்சாரியங்கள், யாரெல்லாம் ஈமானோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்களை தேடி வந்த முஹாஜிர்களை மிகவும் நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், அன்பு வைக்கிறார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அது மாத்திரமல்ல, வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதன் மிம்மா ஊது வயுஃபிரூன அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தேவை இருந்தும் கூட தங்களுடைய தேவையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தங்களை நாடி வந்திருக்கின்ற அந்த சஹாபாக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். தங்களுக்கு தேவை இருந்தும் கூட வமன் யூக்க ஷுஹ நஃபிஹி, யாரெல்லாம் தங்களுடைய ஆத்மாவினுடைய இந்த கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கஞ்சத்தனத்தை இல்லாமலாக்கியவர்கள், தங்களை நாடி வந்த அந்த இஸ்லாமிய சகோதரர்களை அரவணைத்துக் கொண்டவர்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், இந்த நாட்டிலும் கூட முஸ்லிம்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 23 வருஷங்களுக்கு முன்னால் வட பகுதியிலிருந்து துரத்தப்பட்ட முஸ்லீம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் குடிசைகளிலும் அடிப்படையான வாழ்வாதாரங்கள் எதுவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவ்வாறு துரத்தப்பட்டார்கள். அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் எந்த அளவு தூரம் பங்கெடுத்திருக்கிறோம் என்று சிந்திப்பதற்கான வறுமையான ஒரு சந்தர்ப்பம். 1435 ஹிஜிரி வருஷம் பிறக்க இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எமது உடன் பிறந்த இந்த கொள்கை வழி சகோதரர்களை நானும் நீங்களும் எந்த அளவு தூரம் அரவணைத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்தினால் நாம் இந்த நாடு இரண்டாக பிரிபடுவதை விரும்ப மாட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்தினால் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்றால் இன்னும் அகதிகளாக சொந்த இடங்களுக்கு திரும்புவதிலே கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி நாம் எந்த அளவு சிந்தித்திருக்கிறோம்? சஹாபாக்களுடைய தியாகங்களை பற்றி நாம் எவ்வளவோ பேசுகின்றோமே, எமது பக்கத்து வீட்டிலே அவ்வாறு இடம்பெயர்ந்து வந்த ஒருவர் இருக்கலாம், ஏன் சில மாகாணங்களிலே இன்னும் குடிசைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கழிவறை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரே அறைக்குள் எத்தனையோ பிள்ளைகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை பற்றிய சிந்தனை எமக்கு வந்திருக்கிறதா? எம்மை நாடித்தான் அவர்கள் வந்தார்கள், இவர்கள் எங்களை அரவணைப்பார்கள் என்ற சிந்தனையோடுதான் வந்தார்கள். நாம் அவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுப்பவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்திப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, சஹாபாக்கள் இவ்வாறு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த சஹாபாக்கள் மற்றவர்களிலே தங்கி இருக்க கூடாது என்று யோசித்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய சொத்துக்கள் இருந்து பங்கு தருவதற்கு விருப்பமாக இருக்கிறோம் என்று. அந்த நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை, நான் உங்களிலே தங்கி இருக்க நான் மாட்டேன், எனக்கு சந்தையை காட்டி தாருங்கள், எங்கே மார்க்கெட் இருக்கிறது என்று காட்டி தாருங்கள், நான் சென்று வியாபாரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்காவிலே தான் உழைத்த அனைத்து பணத்தையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் காபிர்களிடம் பறிகொடுத்து விட்டு வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு வந்து தன்னுடைய வியாபார திறமையை காட்டுகிறார்கள். சிறிது காலத்திலேயே கோடீஸ்வரனாக மாறுகிறார்கள். தான் மற்றவர்களிலே தங்கி இருக்க கூடாது என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் எந்த அளவு தூரம் இந்த விஷயங்களில் கூட கவனம் எடுத்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்தவுடன், அன்சாரியங்களை நோக்கி அந்த முஹாஜிர்கள் வந்தவுடன் அவர்களை சகோதரர்களாக பிணைக்கிறார்கள். ஒரு மனிதரை இன்னொரு மனிதனோடு இணைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு இடையிலே இருக்கின்ற சகல விதமான தடைகளையும் அவர்கள் நீக்கிவிடுகிறார்கள். எனவே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை தான் தன்னை நேசிப்பது போன்றே, தனது குடும்பத்தை நேசிப்பது போன்றே நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுதான் ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றிலே ஏற்படுத்திய மிகப்பெரிய அற்புதம், மனித உறவுகளிலே ஏற்படுத்திய பயங்கரமான மாற்றம். இந்த மாற்றங்கள் எங்கள் உள்ளத்திலே இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை பற்றி இஸ்லாமிய உலமாக்கள் பேசுகின்ற பொழுது பின்வரும் 9 விதமான மாற்றங்கள் இந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் ஏற்பட்டன என்று சொல்லுவார்கள். அவற்றை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தோற்றுவிக்காத ஒரு புதிய அணுகுமுறையை மதீனா வந்தவுடனேயே தோற்றுவித்தார்கள். அதுதான் அவர்கள் முதலாவது மதீனாவுக்கு வந்தவுடன் வந்தும் வராததுமாக குபா என்ற இடத்திலே ஒரு பள்ளி வாயிலை அமைக்கிறார்கள். சில நாட்கள் மாத்திரம்தான் அங்கு தங்கி இருந்தார்கள். அப்படி இருந்தும் தற்காலிகமாக இருக்கின்ற இடத்தில் கூட ஒரு பள்ளி வாயில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு ஒரு பள்ளி வாயிலை அமைக்கிறார்கள். மக்காவிலே பள்ளி வாயில் அமைக்கப்படவில்லை, மதீனாவுக்கு வந்தவுடன் பள்ளி வாயில் அமைக்கப்படுகிறது. மஸ்ஜிது நபவி எனப்படக்கூடிய அந்த பள்ளி வாயிலுக்கான அடித்தளத்தை தான் மதீனாவுக்கு வந்தவுடனேயே அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய வரலாற்றிலே பள்ளி வாயில் அமைக்கப்படுவதற்கான ஒரு திருப்பு முனையாகவும் இந்த ஹிஜ்ரத் அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பள்ளி வாயில்கள் அமைக்கப்பட்டது ஹிஜ்ரத்தின் முக்கியத்துவத்தை எமக்கு எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது, அவர்கள் செய்த வேலை அஸ்ஹாபு சுஃபா எனப்படக்கூடிய திண்ணை தோழர்களை எல்லாம் ஒன்று கூட்டி மஸ்ஜிது நபவியிலே ஒரு மதரசாவை ஆரம்பிக்கிறார்கள், ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்கிறார்கள், ஒரு கலா நிலையத்தை ஆரம்பிக்கிறார்கள். அது ஒரு பள்ளிக்கூடம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். அங்கு கருப்பர் வெள்ளையர் ஆண்டி அடிமை படித்தவன் படிக்காதவன் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் அங்கு ஒரு மிகப்பெரிய கலா நிலையம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஹிஜ்ரத்தினுடைய இரண்டாவது மைல்கல், இரண்டாவது வெற்றி. முதலாவது வெற்றி ஒரு பள்ளி வாயில், இரண்டாவது வெற்றி ஒரு பெரிய கலா நிலையம். நவீன கால இஸ்லாமிய அறிஞர் ஷிப்லி நொமானி எனப்படக்கூடியவர் சொல்லி காட்டுகிறார், மஸ்ஜிது நபவியில் மாத்திரமல்ல, முழு மதீனாவிலும் சுமார் சின்ன அளவிலான 9 மதரசாக்கள் அமைக்கப்பட்டன. மதரசா என்றால் எமது காலத்திலே இருப்பது போன்ற மதரசா அல்ல, சகல விதமான கலாஞானங்களையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு மதரசாவாக, ஒரு கலா நிலையமாக அன்றைய மதரசா அமைந்திருந்தது. முதலாவது பள்ளிவாயல், இரண்டாவது ஒரு மதரசா, மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல சஹாபாக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவ ரீதியான உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுகிறார்கள். நிறத்தை அடிப்படையாக கொண்டல்ல, பணத்தை அடிப்படையாக கொண்டல்ல, கோத்திர வெறியை அடிப்படையாக கொண்டல்ல, இஸ்லாம் என்ற அந்த பிணைப்பை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு சகோதரத்துவ வாஞ்சையை ஏற்படுத்துகிறார்கள். முதலாவது பள்ளிவாயல், இரண்டாவது கலாநுலயம், மூன்றாவது சகோதரத்துவ வாஞ்சை, நான்காவது மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் முஸ்லிம் அல்லாதவர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய மீசாக்குல் மதீனா எனப்படக்கூடிய அந்த மதீனா கான்ஸ்டிடியூஷனை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இஸ்லாமிய அரசாங்கத்துக்கான ஒரு சட்ட யாப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, மதீனாவுக்கு சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அங்கு முஸ்லீம்கள் மாத்திரம் இருக்கவில்லை, அங்கு இஸ்லாத்தை தழுவாதவர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கவில்லை, அவர்கள் 3 கோத்திரங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். எனவே இஸ்லாமிய அரசாங்கம் ஒன்றை மதீனாவிலே அமைப்பதாக இருந்தால் ஒரு புதிய கான்ஸ்டிடியூஷன் ஒன்று தேவைப்படுகிறது. அதற்கு அவர்கள் மீசாக்குல் மதீனா என்று பெயர் வைத்தார்கள். அங்கிருக்கின்ற குடிமக்கள் அனைவருக்குமான உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்றெல்லாம் விரிவாக பேசக்கூடிய ஒரு சட்ட யாப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, முதல் தடவையாக உலக வரலாற்றிலேயே ஒரு சட்ட யாப்பு உருவாக்கப்படுகிறது என்றால் அது விரிவாக இஸ்லாமிய புத்தகங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அவற்றை நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். நவீன உலகத்திலே சிறுபான்மையினருக்கு எப்படி உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த ஒரு முன்மாதிரியை நாங்கள் அந்த மதீனா சாசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவற்றை உருவாக்குகிறார்கள். அது நான்காவது அவர்கள் செய்த வேலை. ஐந்தாவது அவர்கள் செய்த வேலை, மதீனாவுக்கு வந்தவுடன் மதீனாவை சுத்தம் செய்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கலாம். சஹாபாக்கள் அங்கு ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் மதீனா அதிகமான நோய்களை உருவாக்கக்கூடிய அசுத்தமான ஒரு இடமாக இருந்தது. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் மதீனாவுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் அழுக்காகவும் பார்ப்பதற்கு அவலட்சணமாகவும் மதீனா பூமி காணப்பட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து இந்த மதீனா சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்கான சகல ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்கிறார்கள். ஆறாவதாக, சுமார் 50 மேற்பட்ட கிணறுகள் மதீனாவிலே தோண்டப்படுகின்றன. முஸ்லீம்களுடைய நீர்ப்பாசனத்திற்காக, குடிப்பதற்காக வேண்டி மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற பயிர் பச்சைகளுக்காக வேண்டியும் அந்த கிணறுகள் தோண்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஏழாவதாக, விவசாய நிலையங்களும் தோட்டங்களும் உருவாக்கப்படுகிறது. அது ஈத்தம்பழ மரங்களை கொண்ட தோட்டங்களாக இருக்கலாம், அல்லது திராட்சை மரங்களை கொண்டதாக இருக்கலாம். அப்படிப்பட்ட தோட்டங்கள் புதிதாக உருவாக்கப்படுவதை பார்க்கிறோம். எட்டாவதாக, அவர்கள் அங்கு வறுமையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். ஜக்காத்தை சதக்காவை மாத்திரம் அடிப்படையாக கொண்டல்ல, ஒரு பைத்துல் மாலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அங்கிருக்கின்ற எவரும் வறுமையோடு இருக்கக்கூடாது, அனைவரும் ஜக்காத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு பைத்துல் மால் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் உருவாக்கப்படுகிறது. ஒன்பதாவது, ஒரு பாதுகாப்புக்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது. மதீனாவை எதிரிகள் தாக்குவதற்காக வேண்டி வர இருக்கிறார்கள் என்று தெரிய வந்தால் எப்படி நாங்கள் பதிலடி கொடுப்பது என்பதற்கான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு அங்கு செய்யப்படுகிறது. அங்கு மதீனாவுக்கு முஸ்லீம்கள் வந்ததற்கு பின்னால் மிக குறைவாகவே அங்கு களவுகள் இடம்பெற்றன, விபச்சாரம் மிகவும் குறைவாகவே இடம்பெற்றது, குடிக்கக்கூடியவர்களுடைய தொகை குறைந்துவிட்டது, குற்ற செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்களுடைய தொகை குறைந்துவிட்டது. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் மக்கா உடைய காலப்பிரிவை விடவும் மதீனாவுடைய காலப்பிரிவிலே முஸ்லீம்கள் மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாக்கப்பட்டது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த 9 விதமான அடைவுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு பின்னால் மதீனாவுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். எனவே சகோதரர்களே, இப்படிப்பட்ட மகத்தான பல படிப்பினைகளையும் திட்டங்களையும் கொண்டதாகத்தான் இந்த ஹிஜ்ரத் அமைந்திருக்கிறது. இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாமிய கலண்டர் ஆரம்பிக்கப்பட வேண்டும், குறிக்கப்பட வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே இந்த ஹிஜ்ரத்தை ஞாபகப்படுத்துவதற்கு நாங்கள் பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும். குத்பா பிரசங்கங்கள் மாத்திரமல்ல விசேடமான பயான் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஹிஜ்ரத்தை பல்வேறுபட்ட கோணங்களிலே இருந்து ஆய்வு செய்து எமது வாழ்க்கைக்கு எப்படி இதிலிருந்து படிப்பினை எடுக்கலாம் என்று கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே, சிறார்களுக்கு மத்தியிலே போட்டி நிகழ்ச்சிகள், அது கவிதையாக இருக்கலாம் அல்லது கட்டுரை போட்டிகளாக இருக்கலாம், பேச்சு போட்டிகளாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினைகள் அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தையும் இறுதியாக ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். இந்த வரக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் மிகவும் பாக்கியமான ஒரு மாதம். அந்த மாதத்திலே தான் இந்த ஆஷூரா தாசுவா எனப்படக்கூடிய 9-10 நாட்கள் வர இருக்கின்றன. இந்த 2 நாட்களிலும் கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருந்திருக்கிறார்கள். அந்த 2 நோன்புகளையும் பிடிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் எனப்படக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் மிகவும் விசேஷமாக நோன்புக்கு சிறப்பான மாதமாக இந்த முஹர்ரம் இருப்பதால் நாம் அனைவரும் நோன்பிருப்பது மாத்திரமல்ல எமது குடும்பத்தவர்களையும் பிள்ளைகளையும் இந்த மாதத்திலே நோன்பிருக்க செய்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்த ஹிஜ்ரத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தலாம். வல்ல அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், இந்த ஹிஜ்ரத்திலே யாரெல்லாம் பங்கு கொண்டு இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய சொத்து செல்வங்களையும் தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட சஹாபாக்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை எடுக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவாயாக. எமது வாழ்க்கையிலும் பல திருப்பங்களை நீ ஏற்படுத்துவாயாக. நாங்கள் மிகவும் இக்கட்டான கட்டத்திலே இருந்து உன்னிடத்திலே கையெழுந்துகிறோம் யா அல்லாஹ், மிகவும் இக்கட்டான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லீம்கள் பல வகையிலும் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் யா அல்லாஹ். முஸ்லீம்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு ஆபத்து இருக்கிறது யா அல்லாஹ். இப்படியான பயங்கரமான இந்த காலகட்டத்திலே உன்னுடைய மாளிகையிலே இந்த புனிதமான இந்த நாளிலே இருந்து கேட்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை நீ அங்கீகரிப்பாயாக. பலஹீனர்களாக இருந்து கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை பலப்படுத்துவாயாக, உறுதியான ஈமானை தந்தருள்வாயாக, எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக, வணக்க ஸ்தலங்களை பாதுகாப்பாயாக, எமது சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி வாழ்வதற்கான பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.